நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பொன்ராஜ் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது 60 வருடங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட ஒரு பாரிய வெள்ளப்பெருக்கு என்று சொல்லப்படுகின்றது. இப்படியான வெள்ளப்பெருக்கு ஒன்று இப்போது அங்கு ஏற்பட்டுள்ளமைக்கு காலநிலை மாற்றம் தான் காரணம் என்று சொல்லலாமா, அல்லது வேறு காரணிகளும் உட்பட்டிருக்கின்றனவா?
இப்போ கடந்த ஒரு வாரமாக நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரும் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். சிட்னியும் சரி, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலையும் சரி, குறிப்பாக அந்த நெல்சன்ஸ் பே பகுதியில் 132 வருஷ வரலாற்றில் 3 நாட்களில் பெய்த அதிகபட்ச மழை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாங்க. அதே பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி டேட்டா இன்னும் அந்த வட மத்திய கடற்கரை நகரங்களில், குறிப்பாக மிட் நார்த் கோஸ்ட்னு சொல்லப்படுற நியூ சவுத் வேல்ஸில், அங்கே வந்து ஏற்பட்டிருக்க வெள்ளம் பெருக்கு அப்படிங்கிறது நியூ சவுத் வேல்ஸ் பிரீமியர் கிளாடிஸ் பெர்ஜிக்லினோட வார்த்தைகளில் 1 in 100 year ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 வருடத்தில் ஏற்படாத ஒரு விஷயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்னியில் ஏற்பட்டிருக்க இந்த வெள்ளப்பெருக்கும் 1 in 50 year ஈவெண்ட்னையும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து தினசரி நிகழ்வு அல்ல. அதாவது வருடந்தோறும் எல்லாத்துக்கும் நமக்கு மழைக்காலம் வரும், அதுக்கப்புறம் வெயில் காலம் வரும், எல்லாம் வரும். ஆனா வந்து இது வந்து வருஷம் வருஷம் ஒரு பேட்டர்னா வரும். ஆனா இதெல்லாம் தாண்டி திடீர்னு இப்படியான ஒரு விஷயங்கள் வர்றது வந்து எப்பமாவது ஒரு நிகழ்ற ஒரு விஷயம். அதனாலதான் அதை 1 in 100 year ஈவெண்ட் அல்ல 1 in 50 year ஈவெண்ட்னு சொல்றாங்க. இப்போ இந்த பேரழிவுல கிட்டத்தட்ட 38 இடங்களை வந்து பேரழிவு மண்டலமாக அறிவிச்சிருக்காங்க. 33,000 பேர்களுக்கு மேலையும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அவங்க இருக்கிற வாழ்விடத்திலிருந்து இருப்பிடத்திலிருந்து தற்காலிகமாக இடப்பெயர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்படியான மாற்றங்கள் வந்து எப்படி வருது அப்படிங்கிற காசஸ் வந்து நம்ம உற்று நோக்கும்போது நமக்கு என்ன கையில் இருக்க டூல்ஸ், என்ன இன்புட்ஸ் இருக்குதுன்னா, நமக்கு வந்து கடந்த ஒரு 150 வருடங்கள்லேருந்து ஒரு 200 வருடங்களாக நம்ம வந்து காலநிலை வந்து பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான முறையான தகவல்களும் ஆவணங்களும் இருக்கு. அப்போ அந்த ஆவணங்களை நம்ம வந்து பரிசீலித்து பார்க்கும்போது இந்த பூமியோட வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கிறது வந்து தெளிவாக ஊர்ஜிதமாக இருக்கு. இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் எதில் ஒரு சிறிய சந்தேகம் சிலருக்கு இருக்கிறது என்றால், இந்த காலநிலை மாற்றத்திற்கு இது மட்டும்தான் காரணமா என்கிற ஒரு விவாத பொருள் தான் இருக்கிறத தவிர, காலநிலையில் இந்த 0.2 degree வரைக்கும் ஏற்றம் பெற்றிருக்கிறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாற்றத்தின் காரணமாக நிச்சயமாக டெம்பரேச்சர் வந்து ஒரு வேரியபிள் பேராமீட்டர். அந்த வேரியபிள் பேராமீட்டரோட இம்பாக்ட் வந்து வெதர்ல வந்து நிச்சயமா இருக்குது. அதனால காலநிலை மாற்றம் இதே மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதருக்கு காரணம்னு என்னால சொல்ல முடியும்.
சரி, இந்த வெள்ளப்பெருக்கு எப்படி எதிர்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுங்கள். அதே போன்று இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்பட்டிருக்கின்ற வேறு தாக்கங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள்.
ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஒரு ட்ரையஸ்ட் கான்டினென்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் வறட்சியான மண்டலம். அதனால முதலில் வந்து நம்ம இந்த கலந்துரையாடல் வைக்கும்போது மழையை நம்ம யாரும் வேண்டாம்னு சொல்லலாம். மழை இல்லாமல் நம்ம தவிச்ச 3 வருஷம் முன்னாடி இதே மாதிரியான உரையாடல்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம். கடும் வறட்சி காரணமாகவும் பேசியிருக்கோம், அதே மாதிரி காட்டுத்தீனாலையும் பேசியிருக்கோம், இது எல்லாமே பேசியிருக்கோம். அதே நேரம் இப்போ வந்து வெள்ளம் சார்ந்து பேச வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கோம். இது எல்லாமே மிக குறைந்த வருடத்தில், 2.5 வருடத்தில் இது எல்லாத்தையும் நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அரசு நிர்வாகமும் அரசு சார்ந்த நிறுவனங்களும் சிறப்பாக செயல்படுகின்றது அப்படி என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒரு சில இடங்கள்ல சர்க்கிள் இருக்கும், குறிப்பாக ரீஜனல் நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த சிட்னியை தாண்டி ஒரு 200 கிலோமீட்டர் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரீச் பண்றதுக்குரிய சாத்திய கூறுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அங்க சற்று வசதிகள் குறைவா இருக்கு. மற்றபடி அந்த மக்களை ஆபத்திலிருந்து மீட்கிறதுலையும் சரி, எவாக்குவேட் பண்றதுலையும் சரி, எல்லா விஷயத்திலையும் சிறப்பாக செயல்படுது தான் நான் பாக்குறேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது இந்த விடயங்கள் அனைத்தையும் இதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம வந்து மனிதர்கள் கோணத்துல மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதில் நாம் அனைவருமே குற்றவாளிகள், நான், நீங்கள், அரசு, மனிதர்கள் எல்லாருமே. ஏன்னா எப்போ ஒரு வெதர் வந்தாலும் இதற்கு காரணம் நம்ம வந்து ஒரு மனிதர்கள் ஒரு காரணமா இருக்கும்போது அந்த தீர்வையும் நம்ம மனிதர்களுக்கு மட்டும்தான் எடுக்கிறோமே தவிர, இதன் காரணமாக பாதிக்கப்படுகிற மிருகங்களோ இல்லை வந்து கால்நடைகளுக்கோ அப்படியான வந்து நம்ம வந்து எந்த ஒரு உற்றுநோக்கம் பண்றதில்லை. கிளைமேட் ஆக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்லையும் சரி, அது சம்பந்தப்பட்ட ஐபிசிசி ரிப்போர்ட்ஸ்லையும் சரி என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம 40 டிகிரி வெயில் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்னா, வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், ஏசி போட்டு உட்காந்துப்போம் இல்லை ஃபேனை போட்டு உட்காந்துப்போம், இதான் பொதுவாக நம்ம பண்றது. ஆனால் ஒரு 40 டிகிரியை தாண்டி போகும்போது மிருகங்கள், உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளையிங் ஃபாக்ஸ்னு ஒரு பாலூட்டி உணவகம் இருக்கு, அது வந்து 40 டிகிரிக்கு மேல போனா அதனால வந்து அதுல இருக்க உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே அதுவா தானா இழந்து டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடும். ஸோ கிட்டத்தட்ட 1994 அப்புறம் இவர்கள் செய்த ஒரு சிறிய ஆய்வின் அடிப்படையிலேயே அவங்க வந்து ஒரு 30,000 பாலூட்டிகள் 40 டிகிரி தாண்டப்பெல்லாம் வந்து இறந்து போனதை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அப்போ இதை பத்தி நம்ம பேசுறது இல்லை. நம்ம எப்பவுமே வந்து செய்திகள்ல பேசும்போது ஏதாவது உயிரிழப்பு இருந்திருக்குதா அப்படி பார்ப்போம், அங்க மனிதர்களோட உயிரிழப்பு மட்டும்தான் நம்ம கணக்கில் கொள்கிறோம், மற்ற விலங்கினங்களை பத்தி அதிகம் கவலைப்படுவதில்லை. இன்னும் சில பறவைகள் வந்து இந்த மாதிரியான வெயில் சுழங்கள்ல என்ன ஆகுதுன்னா, அவர்கள் 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 5% உடல் எடையை இழக்கின்றது அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. இப்போ இதை நம்ம வந்து மனிதர்கள் வந்து உணவை சாப்பிட்டுட்டு நம்ம உடம்பை இழைக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்முக்கும் அங்கேயும் போயிட்டு இருக்காங்க, ஆனால் பறவைகளுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் ஏறினோடனே அது வந்து உடல் எடையை 1 மணி நேரத்துக்கு 5% இழந்துக்கிட்டு நிறைய பறவைகள் இறந்து போகிறது. அதை பற்றி நம்ம பேசுறதில்லை. இன்னொரு மனிதர்கள் வந்து இனப்பெருக்கம் செய்வதற்கு அவர்களுக்கு ஏற்பையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளக்கூடிய தகுதிகள் வைத்திருக்காங்க, ஆனால் தவளைகளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் ஏறும்போது அதனால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. அப்போ அதை பற்றி நம்ம விவாதிக்கிறது இல்லை. இப்படி இந்த பூமியில் வந்து கிட்டத்தட்ட 87 லட்சம் விதமான உயிரினங்கள் இருப்பதாக இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, மனிதர்களோட மூளைக்கு எட்டுன வரைக்கும். ஆனால் இதோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம். அப்போ இதே மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்சஸ் ஆகும்போது அந்த உயிரினங்கள் மீதான பாதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு பரந்துபட்ட பார்வை வந்து நமக்கு அவசியம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது.
இதற்கு என்னதான் தீர்வு?
இதற்கு தீர்வு எப்படி நம்ம சொல்லணும், இந்த குற்றவாளி குழு நம்ம எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இப்ப தீர்வுங்கிறது நம்ம கையில இருக்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்த எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்டை வந்து கிரியேட் பண்றதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கும் ஒரு தகுதியை படைத்த ஒரு உயிரினமாக மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு நிலக்கரியை எடுத்து அதை எரிச்சு அதில் மூலமாக எரிசக்தியை உருவாக்குறதுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து வேற எந்த உயிரினத்துக்கும் தெரியாது, அது மனிதர்களுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்போ அதனால வர பாதிப்பையும் நம்ம தான் பார்க்கணும். அதனாலதான் இதெல்லாம் உணர்ந்துதான் ஐபிசிசி இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் ஃபார் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் அமைப்பிச்சாங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்த எமிஷன்ஸை குறைக்கணும், அந்த நம்ம வெளிப்படுத்துகிற கார்பன் எமிஷன்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியான ஒரு முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஒரு எந்த அளவுக்கு தேவையோ எந்த அளவுக்கு வீரியம் அவசியமோ அந்த வீரியத்தில் செல்வதில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது. இதை எல்லாரும் சேர்ந்து கவனத்திருக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அதனால அதனோடு சேர்ந்த நுகர்வு கலாச்சாரமும் நம்ம பயன்படுத்துகிற பொருட்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருள் நம்ம உபயோகப்படுத்தும் போது அந்த பொருள் உருவாவதற்கு அந்த எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி இந்த பூமியில இருக்க ஒரு ரிசோர்ஸோ கோலையோ இல்லை கேஸையோ இல்லை ஒரு வேறு ஒரு விஷயத்தை எடுத்து தான் உருவாக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படி சூழ்நிலையில வந்து அந்த அந்த இயற்கை வளங்களை நம் சுரண்டுதலை குறைக்க வேண்டும். அந்த சுரண்டலை குறைக்க வேண்டும் என்றால் நம்முடைய பயன்பாட்டை வந்து நம்ம குறைச்சிக்கொள்ளணும், அது ரொம்ப அவசியம். அது நம்ம கார்ல போறதா இருக்கட்டும், இல்லை வந்து கார்ல போறதுக்கு சொல்ல முடிஞ்சா இருக்குங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போக ட்ரை பண்ணலாம். நம்மளோட உபயோகப்படுத்துற பொருட்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைஞ்சாலே இது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அது சார்ந்தது சுற்றுச்சூழல் மாசு. இப்போ நம்ம போகிற விஷயங்களும் சரி நம்ம செய்யற விஷயங்களையும் குறைய குறைய சுற்றுச்சூழல் மாசு அடைகிறது குறையும், அதனால காடுகள் அழிக்கிறது குறையும், அதனால வந்து காலநிலை மாற்றத்துல நம்ம கிரியேட் பண்ற இம்பாக்ட் வந்து நேச்சுரலா குறையும். அங்க மாற்றம் தீர்வு இல்லைங்கிறது எல்லாரும் என்னிடம் இருந்துதான் தொடங்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் இடத்திலிருந்து தொடங்கும் போது இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் இம்பாக்ட் அப்படிங்கறத வந்து நம்ம குறைக்கலாம். அதாவது மனிதர்கள் காரணமாக உருவாக்கப்படும் காலநிலை மாற்றத்தை குறைக்க முடியும். அதற்கு பிறகு மிச்ச இயற்கையால் நடக்குவது வந்து இயற்கை அதன் போக்கில் சரி செய்து கொள்வோம். நம்ம பண்ற தப்ப நம்ம சரி செய்து விடுவோங்கிறது தான் என்னோட பார்வை.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளப்பெருக்கு 60 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் போகிற போக்கில் இப்படியான இயற்கை பேரிடர்கள் அதிக அளவில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா, உங்களுக்கு எப்படிப்படுகின்றது?
இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்கும் நமக்கு கிட்ட இருக்கிற டேட்டா வந்து இந்த 200 வருஷ வெதர் டேட்டா தான். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு வந்து கிளாடிஸ் பெர்ஸ்கிளி வந்து 1 in 100 இயர் ஈவெண்ட்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ இதே இதை வந்து இன்னொரு 3 வருடம் கழிச்சு இதே வார்த்தையை அவங்க உபயோகிச்சாலும் சந்தேகத்துக்கு இல்லை. காரணம் இல்லை என்றால் அப்போ நமக்கு யோசிக்கலாம், என்னடா 1 in 100 இயர் ஈவெண்ட் சொல்லிட்டு இன்னொரு 3 வருஷத்துல திருப்பி 1 in 100 இயர் ஈவெண்ட் சொல்றாங்களா, அப்போ இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் தட் இஸ் வெரி லாஜிக். என்ன காரணம் என்னன்னா வந்து இதுவரைக்கும் ஏற்பட்டதில் இதுதான் 1 in 100 இயர். ஆனால் இது போல மீண்டும் மீண்டும் வரும்போது அந்த டெர்மினாலஜி அவங்க யூஸ் பண்ணதான் செய்வாங்க. உங்களுடைய கேள்விக்கு நேரடி பதில் சொல்லணும்னா, இது மேலும் நிகழுமா அப்படின்னா நிச்சயம் நிகழும். அப்படிதான் நமக்குரிய ரிசர்ச்சஸ் எல்லாமே சொல்லுது. அந்த கிளைமேட் சேஞ்ச் கமிஷன் வந்து கொடுத்த 2013 ரிப்போர்ட்ல வந்து அனல் காற்றும் சரி, கடல் மற்றம் உயர்வு காரணமாகவும் சரி, அது போக அந்த வெப்பம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பூமி வெப்பமயமாகும்போது அந்த சர்ஃபேஸ் வாட்டர்னு சொல்றோம்ல, அந்த மேல் பரப்பு நீர் வந்து அதிகமாக ஆவியாகி அந்த மாய்ஸ்சர் வந்து மேலே போகுது. அப்போ அந்த மேலே போகும்போது இந்த டிராபிக்கல் சைக்ளோன் அங்கேருந்து வர அந்த புயலுக்கு வந்து வீரியம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வீரியம் அதிகமாகும்போது இதே மாதிரியான அதிகபட்ச காற்றும் மழையும் வர்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். இதை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கும் பழகி கொள்ள வேண்டும். அதை தாண்டி நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இதன் காரணமாக மற்ற உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் நம்ம சற்று உணர்ந்து நம்முடைய மனித தவறுகளை திருத்தி கொண்டு நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும்.
மிக நன்றி பொன்ராஜ் அவர்களே. இயற்கை பேரிடர்கள் தொடர்பிலும் காலநிலை மாற்றம் பற்றியும் தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.